ഇടക്കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി. இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் முதலில் ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களையும் கேட்போம். நமக்கு இயற்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிட்ட கடவுளுக்கு நாம் பூஜைக்கு பழத்தை அளிப்பதன் தத்துவம் என்ன? இவையின்றி நாம் மனதார வேண்டிக் கொள்வது மட்டும் போதாதா? இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் அடியார்களே. பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் எவனொருவன் உண்மையான அன்புள்ளத்துடன் ஒரு பழத்தை, ஒரு மலரை, ஒரு துளி தண்ணீரை அர்ப்பணிக்கின்றானோ அதை நான் தூய்மையான மனத்தின் காணிக்கையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். இதனை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். மிக எளிமையான பொருட்களை கொடுத்தால் போதும். தட்டு நிறைய பொன்னும் பணமும் வேண்டாம், உயர்ந்த காணிக்கைகளும் வேண்டாம். பெரும்பாலும் இன்று முக்கியமான கோவில்களில் எளிய காணிக்கைகளுக்கு மதிப்பில்லை. ஆனால் ஆண்டவனோ எளிய காணிக்கைகளையே பெரிதாக மதித்து ஏற்றுக்கொள்கின்றார். எப்பொழுதென்றால் அது அன்பு ததம்பும் உள்ளத்திலிருந்து காணிக்கையாக வரும்போது. ஆகவே அன்பும் தூய்மையும் தான் முக்கியம். காணிக்கையின் விலை மதிப்பு முக்கியமில்லை. பெரிய ரோஜா மலர் மாலை தேவையில்லை. ஒரே ஒரு பூவை மன தூய்மையுடன் எடுத்து இறைவன் காலடியில் போட்டால் போதும். ஒரு கரண்டியில் தேனை எடுத்து வாய்க்குள் நுழைத்து ருசிக்கின்றோம், அந்த கரண்டி வெளியே வந்துவிடுகின்றது. தேனும் ருசியும் மட்டும்தான் நாக்கில் தங்கிவிடுகின்றன. தேனும் அதன் ருசியும் தான் முக்கியம். அதைப்போல காணிக்கைகள் நமது அன்பையும் தூய்மையும் தான் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன. அடியார்களே, அவை சேர்வதுதான் முக்கியம், அந்த பொருட்கள் முக்கியமில்லை. அடியார்களே, நமக்கு இயற்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிட்ட கடவுளுக்கு நாம் பூஜைக்கு பழத்தை அளிப்பதன் தத்துவம் என்ன? இவையின்றி நாம் மனதார வேண்டிக் கொள்வது மட்டும் போதாதா? இதற்கான ஆன்மீக விளக்கத்தை கேட்டீர்கள். தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று. Thank you. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் மார்ச் 28ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மார்ச் 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். எதிர்வரும் மார்ச் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நடராஜா பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நடராஜா பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து நடராஜா பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். தேவார திருமுறைகளை நாவார சுவைப்போம். சைவ நாயன்மார்கள் நமக்களித்துள்ள கிடைத்தற்கரிய பொக்கிஷம் தேவாரம். இது அளவிட முடியாத நல்ல ஆனந்தத்தை அளித்தர வல்லது. உய்த்துணர்ந்து ஓதினால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். உண்மையாக அனுபவித்தவர்களுக்குத்தான் இது புரியும். சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோர் அருளி செய்த தேவார திருப்பதிகங்கள் படிக்கும் தோறும் இன்பம் பயப்பவை. அனுபவ முதிர்ச்சியும் இறைவன் திருவருளும் சேர்ந்து தித்திக்கும் தேவார திருமுறைகள் அருளி செய்யப்பட்டிருக்கின்றன. பக்தி சுவை நனி சொட்டிட அற்புதமான கருத்துக்களோடு ஆழ்ந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அனுட்பனுவர்களாக விளங்குவை தேவாரங்கள். இதற்கு ஈடு இணை கிடையாது. ஒவ்வொரு திருப்பதியங்களும் கடலிலே எடுத்து முத்து போன்று மிக மிக பெருமதி வாய்ந்தவை. ஆண்டவனின் அருட்கடலில் தோய்த்து எடுக்கப்பட்ட அனுபவ முத்துக்கள். இது கிடைத்திற்கரிய பொக்கிஷம். சைவ சமயத்தவர்களாகிய நாம் நம்முடைய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்ததும் நமது காலை கடன்களை முடித்து கொண்டு கடவுள் வணக்கம் செய்தல் வேண்டும். அப்போது நாம் ஒரு தேவாரமும் புராணமும் பாடுகின்ற வழக்கத்தை கொண்டு வர வேண்டும். நாம் அப்படி செய்தால்தான் நம்மை பார்த்து நமது பிள்ளைகளும் தேவாரம் பாடுவார்கள். இம்மத்தியில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் பலர் நெற்றியில் திருநீறு பூசவும் தேவாரம் பாடவும் தயக்கம் காட்டுகின்றனர். ஏன், எதற்காக? எமது சமயம் சைவ சமயம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொண்டு சிவ சின்னங்களை அணிந்து சிறப்பாக வாழ்தல் வேண்டும். அதற்கு என்ன தயக்கமோ தெரியவில்லை. நாம் இனி திருந்த வேண்டும். தேவார திருமுறைகளை நாவாரச் சுவைப்போம். அவற்றை பக்தியோடு ஓதி உணர்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிற்போம். சைவ நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலே நாமும் வாழ்வோம். நமது பிள்ளைகளையும் அவ்வாறே வாழ்வதற்கு பழக்கப்படுத்துவோம். ஆலயங்கள் தோறும் திருமுறை ஒலிக்க வேண்டும். ஒலிபெருக்கியிலே சினிமா பாடல்கள் ஒலிபரப்புவதை நிறுத்த வேண்டும். அப்போதுதான் எங்களின் சைவம் தழைக்கும், சைவ பாரம்பரியமும் பேணப்படும். உண்மையான சைவத்தின் பெருமையும் உலகத்தவர்களுக்கெல்லாம் தெரியவரும். அதற்கு நாம் ஊன்றுகோலாக இருந்து செயற்படுதல் வேண்டும். தொடர்வது பன்னிசை அமுதம்.
சிற்றம்பலம் பல நூற்றாண்டுகளுக்கும் முன்னதாக திருவருள் நிறைந்த நாயன்மார்கள் தோன்றி இறைவன் மீது பக்தி மனம் கமழ்கின்ற பன்னிசை பாடல்களை பாடினார்கள். இப்பாடல்களினால் சைவமும் தமிழும் தழைத்தோங்கின. இறையருள் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் எம்மை சிறப்புற வைக்கும் இப்பாடல்கள் திருக்கோயில் ஓதுவார்கள் மூலமாக எமக்கு கிடைத்திருக்கின்றன. இன்றைக்கும் இப்பாடல்களை மக்கள் பக்தியுடன் பாடி பரவசமடைகின்றார்கள். எமக்கு கிடைத்த இப்பேரின்பம் எமது எதிர்கால சந்ததியினருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பெருவிருப்பத்தால் பன்னிசை அமுதம் என்ற ஒலி இழை தொகுப்பை வெளியிட்டிருந்தோம். அன்பர்கள் இதற்கு தந்த பேராதரவு எம்மை இந்த இரண்டாவது தொகுப்பினை வழங்க ஊக்குவித்திருக்கின்றது. முன்னர் போலவே இத்தொகுப்பினையும் அன்பர்கள் கேட்டு இறையருள் பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றோம். பன்னிசை அமுதத்தின் ஆரம்பமாக விநாயகர் வணக்கம். கபிலர் அருளிய விநாயகனே வெவ்வினையி என்ற 11 திருமுறை பாடல். ராகம் நாட்டை.
விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும்
அடுத்து பண்ணும் பதமிழும் என்ற சம்பந்தர் அருளிய முதலாம் திருமுறை பாடல். பண் நட்டபாடை. ராகம் நாட்டை. தாளம் ஆதி. பாடல் பாடப்பெற்ற தலம் திருவீழி மிளலை. சுவாமி வீழி அழகர், தேவி சுந்தர குசாம்பிகை அம்மை. திருப்புகலூரில் திருநாவுக்கரசரை சந்தித்த திருஞான சம்பந்தர் அவருடன் பல கோயில்களையும் தரிசித்துக் கொண்டு திருவீழி மிளலை வருகின்றார். நாயன்மார் இருவருக்கும் அங்கே அடியார்கள் பெருவரவேற்பு அளிக்கின்றனர். அங்கு எழுந்தருளியுள்ள வீழியழகரைக் கண்டு மெய்மறந்து சம்பந்தர் பாடிய பாடல் இது.
Yeah.
ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஈழவள நாட்டிலே பல ஆலயங்கள் இருக்கின்றன. நமது உயிர் நாடியாக திகழும் ஆலயங்கள் கிடைத்தற்கரிய பொக்கிஷங்களாகும். எமது ஈழ நாட்டில் திருக்கேதீச்சரமும் திருக்கோணேஸ்வரமும் பாடல் பெற்ற ஸ்தலங்களாகும். ஆன்ம ஈடேற்றம் தரும் ஆலயங்கள் மனதை ஒருவழிப்படுத்தி மெய்மறந்து மனம் வாக்கு காயம் என்பவற்றை தியானத்தில் ஈடுபடுத்தி வழிபடச் செய்யும் புண்ணிய ஸ்தலங்களாகும். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறும் அளவுக்கு ஆலயங்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. ஆன்மா லயப்படும் இடம் ஆலயம். ஆ உயிர் லயம் ஒடுங்குதல். பசுவின் உடலில் பால் இருந்தாலும் அதனை கறப்பதற்கு மடி பயன்படுவது போல இறைவன் எங்கும் வியாபித்திருந்தாலும் ஆலயத்திலே அவனது அருளை பெற முடியும். கோயில் என்ற சொல் மன்னவனின் அரண்மனையையும் ஆண்டவன் உறையும் இடத்தையும் குறிக்கின்றது. எங்கும் நிறைந்த பரம்பொருளான பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரிபூர் ஆனந்தரான இறைவனை ஒரு சிறு ஆலயத்தில் வைத்து வழிபட முடியுமா, காண முடியுமா என்று சிலர் கேட்பதுண்டு. வீட்டில் இருந்தபடியே ஆண்டவனை வழிபடலாம், நாம் கோயிலுக்கு ஏன் போக வேண்டும் என்று கேட்பாரும் உண்டு. ஆலயத்தில்தான் மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அத்துடன் ஈசனது அருள் சுரக்கும் இடமாகவும் ஆலயம் விளங்குகின்றது. வழிபாட்டிடங்களாக அமைந்த திருக்கோவில்கள் முற்காலத்திலே கலை பொக்கிசங்களாக திகழ்ந்தன. அலையும் மனதை ஒருவழிப்படுத்தி லயப்படுத்தும் திருக்கோவில் என்று பொழுதுபோக்கு கேளிக்கை நிலையங்களாக மாறியிருப்பது கவலைக்குரிய விடயமாகும். மக்களுடைய ஆன்ம ஈழேற்றத்திற்கு நல்வாழ்வுக்கும் ஆலயங்கள் இன்றியமையாதவாக விளங்குகின்றன. ஒரு கோயிலுக்கு சிறப்பு அழகும் தருவது கோபுரமாகும். தூலலிங்கமாகிய கோபுரம் கண்டவுடனேயே கைகுவித்து வணக்கம் செய்யும் தன்மையுடையது. இயற்கை எழிலில் இறைவனை காணலாம் என்று ஞானசம்பந்தர் தேவாரம் கூறுகின்றது. தில்லையிலே விளங்கும் திருக்கோவில் சிதம்பரம் கடம்பவனத்திலே திகழ்வது மதுரையம்பதி. மாணிக்க கங்கை கரையில் விளங்குவது கதிர்காமம். பாலாவிக்கரையில் அமைந்தது திருக்கேதீஸ்வரம். கடலோரத்தில் சிறப்பாக அமைந்து விளங்குவது திருக்கோணேஸ்வரம். நாம் குடியிருக்கும் நமது இல்லத்தை எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அதைப் போலவே இறைவன் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இடத்தையும் சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நமது கடமை. நாம் ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய திருத்தொண்டுகள் பல உள்ளன. அடியார்கள் வந்து அமைதியோடு வழிபாடு செய்கின்ற திருக்கோவில்கள் எப்பொழுதும் புனிதமாக இருக்க வேண்டும். சுத்தம் சுகந்தரம் என்றபடி நாம் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றோமோ அதேபோல ஆலயமும் சுத்தமாகவே இருத்தல் நல்லது. உதயத்தின் முன் நித்திரை விட்டெழுந்து நீராடி காலை கடன்களை முடித்துக்கொண்டு ஆலயத்துக்குச் சென்று அங்குள்ள மண்டபங்களையும் உள்வீதிகளையும் கூட்டி துப்புரவு செய்து குப்பைகளை அகற்றுதல் வேண்டும். சீமந்த நிலத்தை தண்ணீரினால் கழுவுதல் வேண்டும். வெளி வீதிகளில் உள்ள புல் பூண்டுகளையெல்லாம் செதுக்கி கற்களையும் முட்களையும் நீக்க வேண்டும். இவ்வாறு ஆலயத்தொண்டு செய்தவர் திருநாவுக்கரசு நாயனார் ஆவார். அவர் செய்தது உளவாரத் தொண்டு. இது செய்தால் நன்மை கிடைக்கும். எம்மால் முடிந்தவரை ஆலய திருத்தொண்டுகளை செய்தல் வேண்டும். திருத்தொண்டு செய்வதன் சிறப்பினை பெரிய புராணத்திலே பறக்க காணலாம். ஆலயத்துக்கு செல்லும் போது ஆசாரமாகச் செல்ல வேண்டும். குளித்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து சந்தியாவந்தனம் முடித்து சிவசிவ என்று இறைவனை தியானித்த வண்ணம் புறப்பட வேண்டும். இறைவனை தரிசிக்கச் செல்லும் போது நாங்கள் வெறுங்கையுடன் போகக்கூடாது. ஏதாவது கையிலே கொண்டுதான் போக வேண்டும். அர்ச்சனைக்கு வேண்டிய தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, பூ, கற்பூரம், சாம்பிராணி, ஊதுபத்தி முதலியவற்றை கொண்டு போகலாம். அது முடியாதவர்கள் பூக்களையாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதுதான் முறைமையானதும் கூட. ஆலயத்தை சமீபித்ததும் முதலில் கால் கழுவி தூலலிங்கமாகிய கோபுரத்தை வணங்கி நந்திதேவரிடம் விடைபெற்று கொண்டு கோயிலுக்குள்ளே போதல் வேண்டும். முதலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பின்பு மூலவரை வணங்கி திருவீதி வலம் வந்து உட்பிரகார மூர்த்திகளை தரிசிக்கலாம். மூன்று முறை வலம் வந்த பின்னர் நமஸ்காரம் செய்து சண்டேஸ்வரரிடம் தரிசன பலன் பெற்று வெளியேறலாம். நாம் பரம்பொருளின் பெரும் புகழை பாடிக்கொண்டே திருவீதி வலம் வருதல் வேண்டும். வீண் வார்த்தைகள் எதுவும் கோயிலுக்குள் பேசக்கூடாது. பேசினால் அது மகாபாவம். தேவார திருவாசகங்களை ஓதிய வண்ணம் பலம் வந்து எம்பெருமானின் அருள் பெற்று மீள வேண்டும். முடியுமாயின் பூஜைக்கு வேண்டிய மலர்களை பறித்துக் கொடுக்கலாம். வில்வம், விளாத்தி, நொச்சி, மாவிலங்கை, முட்குழுவை ஆகியன பஞ்ச வில்வம் எனப்படும். அவற்றை சேர்த்துக் கொடுக்கலாம். திருவிழா கேட்டலாம். குடை கொடி ஆலவட்டம் பிடிக்கலாம். சாமரை வீசலாம். சுவாமி தூக்கலாம். வாகனம் காவலாம். இவ்வாறு பல்வேறு தொண்டுகளும் செய்யலாம். ஆனால் இவற்றை உள்ளன்போடு செய்ய வேண்டும். பயபக்தியோடு செய்ய வேண்டும். விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அப்போதுதான் எமக்கு இறைவனின் பேரருள் கிட்டும். தொடர்வது விநாயகர் பாடல்.
கரத்தவனை அத்தி முகத்தவனை முந்தி பிறந்தவனை கொந்தி சரிந்தவனை எங்கும் நிறைந்தவனை ஏற்றம் கொடுப்பவனை ஆத்தங்குள கரையில் ஆசி கொடுப்பவனை சின்ன கருவிழியில் துன்பம் தடுப்பவனை வேண்டும் வரம் கொடுக்க ஓடி வருபவனை தேடி வருபவனுக்கு கோடி தருபவனை பிள்ளை ஆறுபட்டி வந்து இருப்பவனை பணிவோமே. நம்பிய வாழ்விலே துன்பமே இல்லை நமக்கேதான். அஞ்சு கரத்தவன் ஆசியே போதும் நமக்கே.
நம்பிய வாழ்க்கைய துன்பமே இல்லை நமக்கேதா. அஞ்சு கரத்தவன் ஆசிய போதும் நமக்கேதா.
உருண்டையிலே காட்சி கொடுப்பவனை மஞ்சள் உருண்டையிலே கொஞ்சி சிரிப்பவனை கண்ணீர் நெருங்கு முன்னே வந்து துடைப்பவனை பூமி உருண்டையினை பந்து அடிப்பவனை கண்டம் கருத்தவனும் வந்து பணிந்தவனை அண்டம் அணுவுக்குள்ளும் ஆட்சி படைப்பவனை ஏழை மனசுக்குள்ளும் ஏறி இருப்பவனை பிள்ளை ஆறுபட்டி வந்து அமர்ந்தவனை பணிவோமே. எப்பவும் வாழ்விலே நம்பிய பேருக்கு பயமில்லை. துன்பங்கள் தீர்க்கிட வரமாட்டானோ நம் பிள்ளை.
வாழ்விலே நம்பிய பேருக்கு பயமில்லை. துன்பங்க தீர்த்திட வரமாட்டானோ நம் பிள்ளை.
இருப்பவனை கொந்தி வைத்துக்குள்ளே அண்டம் அடைத்தவனை காக வடிவெடுத்து காவிரி தந்தவனை சின்ன கொம்பொடித்து பாரதம் தந்தவனை அஞ்சு கரம் எடுத்து அள்ளி கொடுப்பவனை வேழமுகத்துடனே வெற்றி தருபவனை நாலு வேதங்களும் போற்றி புகழ்பவனை பிள்ளை யாரு பட்டி வந்து இருப்பவனை பணிவோமே. என்றுமே அவனடி நம்பிய பேருக்கு துயரில்லை. சத்தியம் காப்பான் சங்கரன் மகனே பயமில்லை.
என்றுமே அவனடி நம்பிய பேருக்கு துயரில்லை. சத்தியம் காப்பான் சங்கரன் மகனே பயமில்லை.
காணும் வடிவில் எல்லாம் கண்ணி இருப்பவனை நம்பி இருப்பவரை என்றும் காப்பவனை ஐயா கணபதி என்றால் வருபவனை காலம் முழுவதும் காவல் இருப்பவனை சிம்மவாகினியின் ஆசை புத்திரனை சின்ன மூஷிகத்தில் ஏறி வருபவனை காலன் வந்தாலும் காக்கும் கரிமுகனை பிள்ளை யாரு பற்றி வந்து அமர்ந்தவனை பணிவோவே நம்பிய வாழ்விலே துன்பமே இல்லை நமக்கேதான் என்னையும் இப்படி பாடிட வைத்தவன் அவனேதான்
நம்பிய வாழ்விலே துன்பமே இல்லை நமக்கேதான் எங்களை இப்படி பாடிட வைத்தவன் அவனேதான்
அஞ்சு கரத்தவனை அத்தி முகத்தவனை முந்தி பிறந்தவனை தொந்தி சரிந்தவனை எங்கும் நிறைந்தவனை ஏற்றம் கொடுப்பவனை ஆத்தங்குளக்கரையில் ஆசி கொடுப்பவனை சின்ன கருவிழியில் துன்பம் தடுப்பவனை வேண்டும் வரம் கொடுக்க ஓடி வருபவனை தேடி வருபவர்க்கு கோடி தருபவனை பிள்ளை யாரு பட்டி வந்து இருப்பவனை பணிவோமே நம்பிய வாழ்வில துன்பமே இல்லை நமக்கேதான் அஞ்சு கரத்தவன் ஆசிய போதும் நமக்கேதான்
நம்பிய வாழ்விய துன்பமே இல்லை நமக்கேதான் அஞ்சு கரத்தவன் ஆசிய போதும் நமக்கேதான் என்றுமே அவனடி நம்பிய பேருக்கு துயரில்லை சத்தியம் காப்பான்
இத்துடன் அன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெறுகின்றன நன்றி வணக்கம்
என்றுமே அவனடி நம்பிய பேருக்கு துயரில்லை